2024 பிப்ரவரி மாத தெண்டல் இதழில் அலமாரி பகுதியில் கீவா ஜெகந்நாதன் விடைகள். தொகுப்பு அரவிந்த். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கீவா ஜெகந்நாதன் கலைமகள் ஆசிரியராக பணியாற்றிய போது இலக்கியம், இலக்கணம், சமயம், ஆன்மீகம் குறித்த ஐயங்களை தீர்த்து கொள்ள பலரும் கடிதம் மூலமும் தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டனர். அவற்றுக்கான பதில்களை இது பதில் என்ற தலைப்பிலும் இதோ விடை என்ற தலைப்பிலும் கலைமகள் இதழில் அவர் எழுதினார். அவற்றின் தொகுப்பு விடையவன் விடைகள், விடைகள் 1000, கீவாஜா பதில்கள் என்ற நூல்களாக வெளியாகின. அவற்றிலிருந்து சில. பகுதி 1, இலக்கியம். கேள்வி: தமிழுக்கு முகம் இல்லை, வடமொழிக்கு வாய் இல்லை என்கிறார்களே, இதன் பொருள் என்ன? பதில்: முகம் என்பது வடசொல். தமிழில் முகம் என்பதை குறிக்க தனிச்சொல் இல்லை. அதே மாதிரி வடமொழியில் வாய் என்பதற்கு தனியே ஒரு சொல் இல்லை. முகம் என்பதும் வாக்கு என்பதும் ஆகு பெயர்களாக நின்று வாயை குறிக்க வழங்குமே அன்றி இயல்பான சொல் அல்ல. தமிழில் மூஞ்சி என்ற சொல் உண்டு, இது இழித்து கூற உதவுவது. கேள்வி: அனும புராணத்தை பாடியவர் யார்? பதில்: பண்டித வித்வான் திரு நா கனகராசையர். 24,000 பாடல்களால் அனுமருடைய வரலாற்றை பாடியிருக்கிறார். அது இன்னும் அச்சாகவில்லை. கீவாஜா காலத்தில் அந்த நூல் வெளியாகவில்லை. பிற்காலத்தில் சென்னை பல்கலையில் அந்த நூல் ஆய்வு செய்யப்பட்டு ஆய்வேழாக பதிக்கப்பட்டுள்ளது. கேள்வி: ஆடியானனன் என்றது யாரை? அந்த பெயர் வர காரணம் என்ன? பதில்: குருடனை குறிப்பது அது. திருதராஷ்டிரனை பாரதம் ஆடியானனன் என்று கூறும். ஆடி என்றால் கண்ணாடி. கண்ணாடியை யாவரும் பார்ப்பார்களே என்று அது யாரையும் பாராது. அதுபோல பிறர் தம்முகத்தை பார்ப்பதே அல்லாமல் அம்முகம் பிறரை பார்க்க இயலாமையால் அப்பெயர் வந்தது. கேள்வி: பெரிய புராணம் பாடிய சேக்கிழாருக்கு அந்த பெயர் இயற்பெயரா? காரண பெயரானால் அதற்கு காரணம் என்ன? இயற்பெயர் இன்றதென்று தெரியவில்லையா? பதில்: சேக்கிழார் என்பது குலத்தின் பெயர். அவருடைய இயற்பெயர் இராமதேவர் என்பது கல்வெட்டினால் தெரிகிறது. கேள்வி: வங்கக்கடல் கடைந்த மாதவனே என்று ஆண்டாள் பாடியது வங்காள குடாக்கடலை குறிப்பதா? பதில்: வங்கம் என்பது கப்பலை குறிக்கும் சொல். கப்பல் ஓடும் கடல் என்று பொருள் கொள்ள வேண்டும். கேள்வி: பேட்டி என்பது செந்தமிழ் சொல்லா? பதில்: அது உருது சொல்லிலிருந்து வந்தது. கேள்வி: முற்றிலும் என்ற சொல் தவறா? ஏன்? பதில்: முற்றும் என்பதுதான் சரியான சொல். சுற்றிலும் என்பதை போல் இருப்பதால் முற்றிலும் என்று தவறாக எழுதும் வழக்கம் வந்துவிட்டது. கேள்வி: மெனக்கெட்டு என்று நாம் அடிக்கடி பேசுகிறோமே, அது எப்படி வந்தது? பதில்: வினைக்கெட்டு என்பதே அப்படி திரிந்தது. கேள்வி: லாயக்கு என்பது தமிழா அல்லது வேறு மொழியா? அதன் பொருள் என்ன? பதில்: தக்கது என்னும் பொருளில் வழங்கும் அந்த சொல் உருதுவிலிருந்து வந்தது. கேள்வி: வகையரா என்ற சொல் வகை என்பதிலிருந்து பிறந்ததா? பதில்: முதலியவை என்ற பொருளை உடைய உருது சொல் அது. கேள்வி: கோவைகளில் ராஜா கோவை, மந்திரி கோவை என்று 2 இருக்கின்றனவாமே, அவற்றை இயற்றியவர் யார்? பதில்: மாணிக்க வாசகர் இயற்றிய திருச்சிற்றம்பர கோவையாரை ராஜா கோவை என்றும், சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய திருவெங்கை கோவையை மந்திர கோவை என்றும் புலவர் கூறுவர். கேள்வி: முதுகுடுமி பெருவழுதி என்ற பாண்டியனுடைய பெயரில் குடுமி என்பது எதை குறிக்கிறது? பதில்: மதிலின் உறுப்புக்கு குடுமி என்று பெயர். அந்த பாண்டியனுடைய மதிலும் அதில் உள்ள உறுப்புகளும் பகைவர்களால் சிதைவுபடாமல் பல காலமாக இருத்தலினால் முதுகுடுமி என்ற பெயர் வந்தது. பகைவர்களால் எதிர்ப்பதற்கு அரியவன் என்று அவன் வீரச் சிறப்பை
குறிப்பால் அந்த அழை புலப்படுத்துகிறது. கேள்வி: ஓரம் போகிறார் என்ற புலவர் எப்போதும் சாலை ஓரத்திலேயே நடப்பவரா? அவருக்கு ஏன் அந்த பெயர் வந்தது?
பதில்: ஓரம் என்பது பட்சபாதத்தை குறிக்கும். போகியார் என்றால் நீங்கியவர்.
பட்சபாதமின்றி நடுநிலையில் நிற்பவர் என்பது அந்த பெயருக்கு பொருள். கேள்வி: செய்யுள் வகையில் யமகம் மடக்கு இரண்டும் ஒரே வகையைச் சேர்ந்தவையா? பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருவரங்க தந்தாதியை போல் யமகச் செய்யுள்கள் வேறு யாராவது இயற்றியுள்ளார்களா?
பதில்: யமகம் என்பது ஒரு சொல்லோ தொடரோ மீண்டும் வெவ்வேறு பொருளில் வருவது. அது வட சொல். மடக்கு என்பது யமகம் என்பதற்குரிய தமிழ்ச்சொல். இப்போது யமகம் என்பது ஒரு பாட்டில் ஒவ்வொரு அடியிலும் சொல்லோ தொடரோ வெவ்வேறு பொருள் தருவதாக அமைவதையே குறிக்க வழங்குகிறது. ஓரடிக்குள்ளே அவ்வாறு வருவதை மடக்கு என்று சொல்கிறோம். தமிழில் பல யமக அந்தாதிகள் உண்டு. திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதி, திருத்தில்லை யமக அந்தாதி போல்வன பல. கேள்வி: ஓதிய ஐந்து ஓங்காரம் என்று கந்தர் கரிவெண்பாவில் வருகிறது. ஐந்து ஓங்காரம் என்பவை எவை?
பதில்: பிரணவமாகிய ஓங்காரத்தின் உறுப்புகள் ஐந்தையும் எண்ணி சொன்னது அது. அகாரம், உகாரம், மகாரம், நாதம், விந்து என்பவை அவை. நாதம் என்பது இணைந்த ஒலியையும், விந்து என்பது நிறைவையும் குறிக்கும். பகுதி இரண்டு, சமயம். கேள்வி: பிள்ளையார் மூத்த பிள்ளையார் இருவரும் ஒருவரா இருவரா?
பதில்: பழங்காலத்தில் பிள்ளையார் என்று முருகனையும் மூத்த பிள்ளையார் என்று விநாயகரையும் வழங்கினார்கள். இப்போது விநாயகரையே பிள்ளையார் என்று வழங்குகிறார்கள்.
கேள்வி: முருகன் ஏறும் மயிலாக சூரபன்மன் ஆனான் என்று சொல்கிறார்களே, அப்படியானால் முன்பு முருகனுக்கு வாகனம் இல்லையா?
முருகனுக்கு பிரணவமே மயிலாக இருப்பது. அப்பால் சூரனுடன் போர் புரியும் போது இந்திரன் மயிலாக வந்து தாங்கினான். பிறகே சூரன் மயிலாக அதை முருகன் வாகனமாக கொண்டான்.
கேள்வி: திருநீலகண்ட நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் ஆகிய இருவரும் ஒருவரா?
பதில்: இருவரும் வேறு. திருநீலகண்ட நாயனார் குலால வம்சத்தைச் சேர்ந்தவர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பாணர் குலத்தினர்.
கேள்வி: ஒற்றைக்கால் உடைய தெய்வம் ஏதேனும் உண்டா?
பதில்: சிவபெருமானுடைய மூர்த்திகளுள் ஏகபாத மூர்த்தி என்பது ஒன்று. இருமருங்கும் திருமாலும் பிரமனும் கிளைத்தவர் போல் இருக்க நடுவே சிவபெருமான் நிற்கும் கோலத்தில் உள்ள மூர்த்தி அது.
கேள்வி: திருச்சூர் என்று கேரளத்தில் உள்ள ஊரே சிவத்தலம் என்கிறார்களே, அதன் இயற்பெயர் என்ன?
பதில்: திருச்சிவப்பேரூர் என்பது அதன் இயற்பெயர். அங்குள்ள திருக்கோயிலுக்கு வடக்குநாதன் கோயில் என்று பெயர்.
கேள்வி: அக்கமணி என்று ருத்ராட்சத்தை கூறுவதற்கு காரணம் என்ன?
பதில்: அச்சமணி என்பதே அக்கமணி ஆயிற்று. சிவபெருமானுடைய கண்ணிலிருந்து துளித்த நீர் ருத்ராட்சம் ஆயிற்று. அச்சம் என்றால் கண். ருத்ரனது கண்ணிலிருந்து தோன்றியதாதலின் ருத்ராட்சம் என பெயர் பெற்றது. அதையே அச்சமணி என்பர்.
கேள்வி: ஓரேழு படைவீடு கொண்டாய் என்று ஊற்றுக்காடு வெங்கடசுப்பையர் பாடிய பாட்டு ஒன்றில் வருகிறது. அறுபடை வீடுகள் என்றுதானே உண்டு, ஏழாவது படை வீடு ஏது?
பதில்: ஆறு படை வீடுகள் என்பதுதான் வழக்கு. தம் நெஞ்சை ஏழாவது படை வீடாக வைத்து அந்த கீர்த்தனத்தில் சொல்லியிருக்கிறார்.
கேள்வி: பால்வரை தெய்வம் என்பது யாரை குறிக்கிறது?
அத்தொடரின் சொற்பொருள் என்ன?
பதில்: பால் என்பது நல்வினை தீவினைகளாகிய ஊழை குறிக்கும். ஒருவருடைய புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை வரையறுத்து ஊட்டும் கடவுள் என்பது சொற்பொருள். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்ற திருக்குறளில் வகை என்பது பால் அல்லது ஊழ், வகுத்தல் என்பது வரைதல் அல்லது வரையறை செய்து ஊட்டுதல். வகுத்தான் என்றது பால்வரை தெய்வத்தை, கடவுளையே அப்படி சொன்னார் தொல்காப்பியர். பால்வதை தெய்வம் வினையே பூதம் என்று சொல்லதிகாரத்தில் வருகிறது. கேள்வி: அக்னிக்கு எழுநா என்ற பெயர் வந்ததற்கு காரணம் என்ன? பதில்: அக்னிக்கு ஏழு நாக்கு அல்லது ஏழு ஜுவாலைகள் உண்டென்று சொல்வார்கள், அதனால் எழுநா என்று பெயர் வந்தது. ஏழு நாக்கை உடையது என்று அன்மொழி தொகையாக கொள்ள வேண்டும்.
ஏழு ஜுவாலைகளாவன காளி, கராளி, தூம்ரா, லோகிதா, மனோஜவா, ஸ்புலிங்கினி, விஸ்வரூபா என்பவை. சப்த ஜிஹ்வா என்று வடமொழியில் கூறுவர். கேள்வி: சைலாதி மரபுடையோன் என்பது யாரை குறிக்கும்? பதில்: சலாதருடைய புதல்வராதலின் நந்தி எம்பெருமானுக்கு சைலாதி என்று பெயர். அவருடைய மரபில் வந்தவர்கள் சைவ சித்தாந்த மடங்களின் தலைவர்கள். திருவாவூர்துறை ஆதீனத்தின் முதல் குருமூர்த்தியாகிய நமச்சிவாய மூர்த்தியை குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் என்று ஒரு பாடல் குறிக்கிறது. கேள்வி: திருவாரூர் தியாகராஜ சுவாமியின் அஜபா நடனம் என்பது யாது? பதில்: தியாகராஜ பெருமான் திருமாலின் திருமார்பில் இருந்தார். சயனித்திருந்த திருமால் உச்சுவாச நிச்சுவாசத்தோடு அஜபா மந்திரத்தை ஜபித்தார். அதனால் அவர் மார்பு வீங்கி தணிந்தது. அவர் மார்பிலிருந்த தியாகேசர் அந்த அசைவில் ஆடினார். அந்த ஆட்டமே அஜபா நடனமாகும். வாயால் உச்சரிக்காமல் உச்சுவாச நிச்சுவாசத்தோடு மனனம் பண்ணுவதால் அதற்கு அஜபா மந்திரம் என பெயர். ஹம்ச மந்திரம் என்றும் பெயர் பெறும். அதனால் தியாகேசர் நடனத்துக்கு ஹம்ச நடனம் என்றும் பெயருண்டு. திருமாலின் திருமார்பில் இருந்தபடியே ஆடியதனால் அவருக்கு இருந்தாடழகர் என்ற பெயர் வந்தது. கேள்வி: ஒன்பது விதமான பக்திகள் யாவை? பதில்: இறைவன் திருநாமத்தையும் புகழையும் காதால் கேட்டல் சிரவணம், அவன் புகழை பாடுதல் கீர்த்தனம், அவனை தியானித்தல் ஸ்மரணம், திருவடி தொண்டு புரிதல் பாத சேவனம், அருச்சித்தல் அர்ச்சனம், வணங்குதல் வந்தனம், ஆளாதல் தாஸ்யம், ஒன்றுபடுதல் சக்கியம், ஆத்ம நிவேதனம் ஆத்மாவை அர்ப்பணம் செய்தல் என்பவை. கேள்வி: ஒன்பது புனித தீர்த்தங்கள் எவை? பதில்: கங்கை, யமுனை, கோதாவரி, நர்மதை, சரஸ்வதி, காவேரி, குமரி, பயோஷ்ணி, பாலாறு, சரயு என்பவை. கேள்வி: சிவபெருமானுக்கு பிள்ளைத்தமிழ் இல்லை என்கிறார்களே, அது உண்மையா? ஏன்? பதில்: ஆம், பிறவாயாக்கை பெரியோன் ஆதலின் அவன் குழந்தையாக இருந்ததில்லை, அதனால் பிள்ளைத்தமிழ் பாடுவது மரபன்று. கேள்வி: பதினெண் வகை சிவகணங்கள் என்பவை யாவை? பதில்: பதினெண் கணங்கள் என்று உண்டேவன்றி பதினெண் சிவகணங்கள் என்று இல்லை. ஒன்பது திரட்டி உயர்நிலை பெரிய இயர் என்று திருமுருகாற்றுப்படையிலும் பதினெண் கணனும் ஏத்தவும் படுமே என்று புறநானூற்றிலும் அக்கணங்களை பற்றிய செய்தி வருகிறது. நச்சினார்க்கிரியர் கூறும் விளக்கம்: தேவர், அசுரர், துத்தியர், கருடர், கிண்ணரர், கிம்புருடர், இயக்கர், விஞ்ஞயர், இராக்கதர், கந்தர்வர், சித்தர், சாரணர், பூதர், பைசாசர், தாராகணம், நாகர், ஆகாயவாசிகள், போகபூமியோர். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.